அல்ஹம்துலில்லாஹ்.
சர்வ புகழும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அவனது சாந்தமும் அமைதியும் வாழ்த்துக்களும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த தூதருடைய வாழ்க்கை நெறிகளை தேடி தேடி கற்று தங்களுடைய வாழ்க்கையாக முழுமையாக மாற்றிக்கொண்ட உத்தம சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியங்கள், அவுலியாக்கள், மறுமை வரும் வரக்கூடிய காலங்களிலே அந்த தூதரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. எனது இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம். எமது நோக்கம் எமது மரணத்தின் பின்பு அல்லாஹ் தர இருக்கக்கூடிய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மரணத்தின் பின்பு எமது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. உண்மையான வாழ்க்கை என்பது எப்பொழுது மரணம் என்ற சம்பவம் எங்களுக்கு நேரிடுகின்றதோ அப்பொழுதுதான் வாழ்வே ஆரம்பிக்கின்றது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். வாழ்க்கை என்றாலேயே எப்பொழுது எங்களுடைய மூச்சு நிற்கின்றதோ, இந்த உலகை விட்டு நாங்கள் எப்பொழுது பிரிகின்றோமோ அப்பொழுதுதான் எமது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. எனவே அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பு உம்ரா பயணத்திலே ஈடுபட்டிருந்த எமது ஒரு சகோதரர் ஜித்தாவிலே இருந்து நாடு திரும்புவதற்காக வந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மரணம் அவரை சம்பவித்தது. இவ்வளவுதான் வாழ்க்கை. நாம் யாருமே அந்த மரணத்தை எந்த நேரம் சம்பவிப்போம், எந்த நேரத்திலே எமது அந்த மர்மை வாழ்வை தொடர்வோம் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை ஏற்று நாங்கள் சிறிது காலம் இருந்து விட்டோம். இன்னும் சிறிது காலங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பானோ இல்லையோ தெரியாது. அந்த காலங்களிலே எமது வாழ்க்கை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றானே, ஃபதக்கிர் ஃபைனல் விக்ரா தன்ஃபால் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்து கொண்டிருங்கள், நிச்சயமாக உபதேசம் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும். எனவே செய்த உபதேசங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் மனிதன் அப்படித்தான் இருக்கின்றான், எந்த நேரமும் இந்த உலகம் அவனை மயக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த பள்ளியிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது எமக்கு இந்த பயான் பேசிய எனக்கும் அதை கேட்ட உங்களுக்கும் என்ன பேசினோம் என்ன கேட்டோம் என்பது மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றது. எனவே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த மார்க்க விடயங்களை மீண்டும் மீண்டும் கற்க வேண்டும், கேட்க வேண்டும், அவற்றை பின்பற்ற வேண்டும். மறுமையிலே மிக கடுமையான தண்டனைக்குரியவர் யார் தெரியுமா? அந்த தண்டனையிலே இருந்து அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இன்று நவீனம் வளர்ந்து விஞ்ஞானம் வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய காலத்திலே ஒரு மோமீன் அவன் இஸ்லாத்தை பின்பற்றுவது அந்த நெருப்பு எப்படி ஒரு நெருப்பு கங்கை ஒரு தீப்பிழம்பை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது கனமாக இருக்குமோ அப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது, எங்களை அறியாமலே வந்து விடுகின்றது. அந்த கடுமையான தண்டனைக்குரிய விடயங்களிலே ஒரு விடயம் மிக சர்வ சாதாரணமாக என்னுடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளிலும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த காரணமும் கூறி தப்புவதற்கு முடியாது. ஏனென்றால் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் தெளிவாகவே அந்த தண்டனையை உறுதியாக இறுதியிட்டு அறுதியிட்டு கூறி கொண்டிருக்கின்றது. சஹி புகாரியிலே நீங்கள் எடுத்து சஹி புகாரியை எடுத்து 5950 ஹதீஸில் இருந்து தொடர்ந்து பாருங்கள். 5950 அந்த தொடரான ஹதீஸ்களிலே இடம்பெறக்கூடிய விடயம் என்னவென்றால், அண்ணன் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லதீன யஸ்னவுன ஹாதீஸ் ஸுவர், எவர்கள் இந்த உருவங்களை செய்கின்றார்களோ யுஅஸ்ஸபூன யௌமல் கியாமா, மர்மையிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். யுகாலுலஹும் அஹ்யூ மா கலக்தும், நீங்கள் படைத்தவற்றிற்கு உயிர் கொடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். எவர்கள் உருவங்களை செய்கின்றார்களோ, உருவங்களை எவர்கள் தயாரிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த தண்டனை என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. அப்படி என்றால் வெறுமனே ஒருவர் ஒரு பொம்மையை சமைக்கின்றார் அல்லது ஒரு சிலையை தயாரிக்கின்றார், அவருக்கு மட்டும்தான் இந்த தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் கூறவில்லை. இந்த ஹதீஸ் அப்படித்தான் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தடுத்த ஹதீஸ்களை பாருங்கள். எனவே உருவங்களை தயாரித்து அந்த உருவ சிலையை வடிக்கக்கூடியவருக்கும் இந்த கடுமையான வேதனை இருக்கிறது. அவருக்கு சொல்லப்படும், நீ படைத்தாய் அல்லவா உருவத்தை, நீ அதற்கு நீ உயிர் கொடு, நீ உயிர் கொடு என்று அவருக்கு கூறப்படும். வேற ரிவாயத்தில் வருகிறது, ஒட்டகம் ஒரு ஊசி கை ஊசியினுடைய அந்த காதிலே எப்படி நுழையாதோ அதே போன்று இவனால் உயிர் கொடுக்க முடியாது. உலகத்திலேயே யாராலுமே உயிர் கொடுக்க முடியாது. ஒரு வித்தை தான் கூட, சாதாரணமான ஒரு இந்த தாவர வித்தை கூட ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது. மாற்றம் செய்ய முடியும், ஜெனட்டிக்கலி அதனுடைய ஜீன்களை அதனுடைய உயிரணுக்களை மாற்றம் செய்து அதிலே குளறுபடிகளை ஏற்படுத்த முடியுமே தவிர, ஒரு உயிருள்ள ஒரு மரத்தை, வளரக்கூடிய ஒரு மரத்தை உருவாக்குவதற்கு மனிதன் சக்தி பெற மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய மனிதன் எப்படி ஒரு உயிரை கொடுக்க போகின்றான்? நிச்சயமாக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், அவன் சூனம் நுழைய மாட்டான். இது 1551 ஹதீஸ். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஷத்தன் நாசி அஸாபன் யௌமல் கியாமா அல் முஸவ்விரூன். இந்த ஹதீஸிலே பொதுப்படையாக சொல்லுகின்றார்கள், மறுமை நாளிலே வேதனையால் தண்டனையால் மிகவும் கடுமையானவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் அல் முஸவ்விரூன், போட்டோகிராபர்ஸ், கேமராமேன்கள் என்று சொல்வோமே அவர்களுக்கு அல் முஸவ்விர் என்று அரபு மொழியிலே சொல்லப்படும். எவர்கள் எல்லாம் போட்டோ பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அரபியிலே முசாவிர் என்ற வார்த்தை சொல்லப்படும். ஆனால் அந்த காலத்திலே அந்த போட்டோ கேமரா என்ற கருவி இருக்கவில்லை. ஆனால் அந்த கருவி இல்லாமல் போட்டோவை வரையக்கூடியவர்கள் இருந்தார்கள், உருவத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஒருவருடைய உருவத்தை பார்த்தால் ஒரு சொற்றும் பிசகாமல் பிழையாகாமல் அவருடைய ஒரு மயிர்கூட பிழையில்லாத முறையிலே வரையக்கூடிய விற்பன்னர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். இன்று இல்லை, காரணம் கருவி வந்ததன் காரணம். எனவே இப்படியான இந்த உருவங்களை உருவாக்கக்கூடியவர்கள் தான் மறுமையிலே கடுமையான தண்டனைக்குரியவர்கள். இது 1550 ஹதீஸ். அதே போன்று அவர்கள் கூற நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்திலிருந்து வந்தார்கள். நான் எனது ஒரு அறையை, ஒரு அறையினுடைய ஒரு ஓரத்தை, ஒரு பகுதியை நான் ஒரு புடவையினால் நான் மறைத்திருந்தேன். ஆண்கள் பெண்கள் மறைவாக இருக்க வேண்டும், எனவே நான் திரையிட்டிருந்தேன். அதிலே உருவங்கள் இருந்தன, தமாசீல், திம்சால் தமாசீல். இன்று தங்களை அறிஞர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய, அறியாமையிலே வாழக்கூடிய லட்சக்கணக்கான உலமாக்கள் மிகவும் ஒரு அறிவீனத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமாசீல் என்றால் வெறுமனே சிலைகளுக்கு சொல்லுகின்றார்கள். சிலைகள் எப்படி, அந்த சிற்பங்கள் எப்படி ஒரு புடவையில இருக்க முடியும்? சிற்பங்கள் சிலைகள் ஒரு துணியில இருக்க முடியுமா? இது வந்து தமாசீல் என்றால் சிற்பங்களுக்கும் சிலைகளுக்கும் சொல்லப்படும், உருவங்களுக்கும் சொல்லப்படும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறையினுடைய ஒரு பகுதியை திரையினால் திரையிட்டிருந்தார்கள், அதிலே உருவங்கள் இருந்தன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கண்டு விட்டார்கள். ஹத்தக்கஹு, அதனை பிடித்து ஒரே கிளி. இப்படித்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு முரணான ஒன்றை காணுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? ஈமானை பற்றி எப்படி சொன்னார்கள்? ஒரு முஸ்லிம் ஒரு தவறை ஒரு பிழையை கண்டால் கையால் தடுக்க வேண்டும், கையால் தடுக்க வேண்டும். செய்து காட்டினார்கள், கையினால் செய்து காட்டினார்கள். கையால் தடுக்க முடியவில்லையா? வாயினால் கூற வேண்டும், உபதேசிக்க வேண்டும். அப்பொழுதும் அவர் திருந்தவில்லையா? வெறுத்து ஒதுங்க வேண்டும், அவரை விட்டும் வெறுத்து ஒதுங்க வேண்டும். எனவே தான் இன்று நாங்கள் எத்தனையோ இயக்கங்களிலே ஜமாத் இஸ்லாமி என்றும் தபிலீகு ஜமாத் என்றும் தௌஹீத் ஜமாத் என்றும் எத்தனையோ பிரிவுகளிலே நாங்கள் இந்த இஸ்லாமிய சுன்னாக்களையும் குர்ஆன்களையும் எடுத்து கூறி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக நாங்கள் வெறுத்து ஒதுங்கி இன்று இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களிலே இந்த ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் அவரை விட்டு ஒதுங்க வேண்டும், கையால் தடுக்க வேண்டும், வாயினால் கூற வேண்டும், இல்லை என்றால் இடத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். உரிய இடத்திலே தலைவரிடத்திலே அவரை ஒப்படைக்க வேண்டும். தலைவர் அவரை கூப்பிட்டு விசாரித்து அவரை திருத்துவார், அவர் திருத்தப்படுவார். இல்லை என்றால் அவர் இந்த இஸ்லாமிய கூட்டத்திலே இந்த கொள்கையை பின்பற்றுவதிலே அவருக்கு பிரயோஜனம் இல்லை, மறுமையிலே நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு கிடைக்காது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையினால் தடுத்து காட்டுகின்றார்கள், கிழித்தார்கள். எதனை கிழித்தார்கள்? அந்த உருவமுள்ள அந்த திரையை, அந்த சீலை கிழித்தார்கள். சொன்னார்கள், வகால் அஷத்தன்னாஸ் அஸாபன் யௌமல் கியாமா, மர்மை நாளையில் வேதனையால் மிக கடுமையானவர்கள். அல்லதீன யுலாஹூன பி கல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை போன்று இப்படியான உருவங்களை அமைக்கக்கூடியவர்கள். எனவே இந்த இடத்திலும் இந்த அறியாமையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு தவறு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை போன்று படைப்பவர்கள் என்றால் அல்லாஹ் படைத்த இந்த உயிர்கள், அல்லாஹ் எவற்றையெல்லாம் உயிருள்ளவைகளாக படைத்திருக்கின்றானோ அவற்றை உருவாக்குவது உருவம் இல்லையா? அது அல்லாத, அல்லாஹ் உருவாக்காத வேறொரு விதமான உயிரை உருவாக்குவது தான் உருவம் என்று அவர்கள் எங்கிருந்து அவர்களுக்கு அந்த விஞ்ஞான அறிவு கிடைத்ததோ தெரியவில்லை, எங்கிருந்து தான் அவர்களுக்கு இந்த மார்க்க விளக்கம் கிடைத்ததோ தெரியவில்லை. ஒரு குருட்டுத்தனமான ஒரு அறிவீரமான கொள்கையை சொல்லுகின்றார்கள். முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பை போன்றென்றால் அல்லாஹ் உயிரினங்களை படைத்திருக்கின்றான், உயிருள்ளவற்றை படைத்திருக்கின்றான். எனவே அந்த உயிருள்ளவற்றை படைப்பதைத்தான், அந்த உயிருள்ளவற்றை போன்று உருவாக்குவதைத்தான், அந்த உயிருள்ள அந்த உருவப்படங்களை உருவாக்குவதைத்தான் இங்கு தெளிவாக தடை செய்கின்றார்கள். உயிருள்ள படங்கள் தடை இல்லை என்றால் கேட்டீனிலே ஒரு திரைச்சீலையிலே இருக்கக்கூடிய ஒன்றை தடை செய்ய தேவையில்லையே. அது ஒரு உருவம் இல்லையே, அது ஒரு போட்டோ பிக்சர் இமேஜ், ஜஸ்ட் அது ஒரு இமேஜ், அது ஒரு படம், அது உருவம் இல்லையே. அது பேசுமா நடக்குமா ஆடுமா, ஒரு திரைச்சீலை. திரைச்சீலையிலே உள்ளதற்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக தடுக்கின்றார்கள். என்ன காரணம்? இந்த உருவங்கள், இந்த உருவப்படங்கள் இஸ்லாத்திலே தடை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? அது அல்லாஹ் தான் அறிந்தவர். அல்லாஹ் வாயிலும் இந்த மக்கள் எல்லாரும் சிலை வணக்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்று பயந்தானோ அது எங்களுக்கு தெரியாது, அந்த விளக்கம் எங்களுக்கு இல்லை. அப்படி உருவங்கள் கூடுமாக இருந்தால் இன்று நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அனைவரும் எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உருவம் யாருக்கும் தெரியாது. வெறுமனே ஹதீஸிலே வருகின்றது, அழகான நீண்ட தாடி, அவருடைய முடி இப்படி இருந்தது, தலையை பிரித்து வாழ்ந்திருந்தார்கள், கரண்டைக்கு மேல் அவருடைய ஆடை இருந்தது, மிகவும் மென்மையாக நடப்பார்கள், மென்மையான முறையிலே மனிதர்கள் நடப்பார்கள். இந்த ஒரு பிக்சர், இந்த ஒரு விளக்கம் தான் எங்களுக்கு இருக்கிறதே தவிர அவருடைய வீடியோ இல்லை, அவருடைய போட்டோ இல்லை. தடுத்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த விடயங்களை சற்று நுணுக்கமாக கேட்டுக் கொள்ளுங்கள். இறுதியிலே நான் பாயிண்ட்க்கு வருகின்றேன். எனவே இங்கு தடுக்கப்பட்ட அந்த சீலையிலே உருவம் இருந்தது, உயிருள்ள ஏதோ ஒரு பிராணியோ வேறு அதிசயில் வருகின்றது. இந்த இறக்கைகளை கொண்ட குதிரை போன்ற ஒரு அமைப்பு என்றும் வருகின்றது, சிலை போன்ற அமைப்பு என்றும் வருகிறது. அல்லாஹ்வாலம் இப்படியெல்லாம் ஏதோ ஒரு உருவம் அந்த சீலையில இருந்தது, எனவே அது தடுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழித்தார்கள், கிழித்து போட்டார்கள். அதன் பிறகு நான் அறிவியினர்கள் என்று சொல்கின்றேன் என்று யாரும் கோபிக்க வேண்டாம், வேறு வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தை தான் இஸ்லாத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவியினர்கள் இந்த அறிவியினர் தொடரை மீண்டும் ஒரு முறை மாற்றுகின்றார்கள். நாங்கள் அந்த சீலையை கிழித்து விட்டார்கள் அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் அதனை ஒரு தலையணையாக அல்லது இரண்டு தலையணைகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். எனவே இந்த தங்களை அறிவாரிகள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே மார்க்க விளக்கம் இல்லாத இந்த உலமாக்கள் என்ன பத்வா கொடுக்கின்றார்கள் என்றால், உருவத்தை அதனை கண்ணியப்படுத்தி ஒரு திரை சீலையாக அல்லது ஒரு மதிலிலே தொங்க வைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் வைக்கக்கூடாது, ஒரு தலையணையாக, ஒரு கட்டில் விரிப்பாக அல்லது கால் துளைக்கும் ஒரு பாபிஸாக பாவிக்கலாம், அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று இந்த விளக்கத்தை கொண்டு வருகின்றார்கள். இந்த ஹதீஸ் 1554 ஹதீஸ். அதே ஹதீஸ் தொடரிலே நான் சொல்வதெல்லாம் ஒரு தலைப்பின் கீழ் வரக்கூடிய சஹி புகாரியில் உள்ள ஹதீஸ்கள். இது 54 ஹதீஸ் இப்படி இருக்க, இந்த ஹதீஸுக்கு இவர்கள் உருவம் பிடிப்பது கூடும், அதனை அழகாக மதிலிலே தான் வைப்பது கூடாது, ஆனால் அதனை கால் துளைப்பதற்கோ தலவாணிக்காகவோ பாவிக்கலாம் என்று விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். பாருங்கள் இவர்களுடைய அறிவீனத்தை. அதே ஹதீஸ் தொடர்களிலே இது 54வது 57வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஷ்தரத் வாங்கினார்கள், நும்ருகத்தன் ஒரு தலையணையை, நும்ருகா என்றால் விசாதா தலையணை, ஃபீஹா தசாவீர் அதிலே உருவங்கள் இருந்தன, காமன் நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்பாப் பலம் யதுகுல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்கள் அப்படியே நின்று விட்டார்கள், வீட்டு வாயிலே நுழையவில்லை, உள்ளே வரவில்லை. பகல்து அத்தூபு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயந்து விட்டார்கள். கணவனுக்கு மனைவிமார்கள் பயம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலிருந்து வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள், வீட்டிலே நுழையவில்லை, நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? பயந்து நடுங்குகின்றார்கள். கால சொன்னார்கள், அத்தூபு நான் மன்னிப்பு கேட்கின்றேன், இல்லல்லா அல்லாவிடத்திலே, மிம்மா அதுநபு நான் செய்த பாவத்திற்கு நான் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன் என்று சொன்னார்கள். காலமா ஹாதி நும்ருகா கேட்டார்கள், இது என்ன தலையணை, இது எதற்கு இந்த தலையணை? குல்து லி தஜ்லிஸ அலைஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்போடு கணவனுக்காக வாங்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே அன்பின் காரணமாக ஒரு தவறு செய்தாலும் அது தவறு என்பதை சுட்டிக்காட்டப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை நெறி. அன்பிற்காக தனது மனைவி வாங்கி வைத்திருக்கின்றார்கள், தனது கணவன் தஜ்லிஸ அலைஹா நீங்கள் அதிலே உட்கார வேண்டும் என்பதற்காக உங்களுக்காகத்தான் நான் வாங்கினேன். அப்படி என்ன பரவாயில்லை, எனக்காக வேண்டிதான் வாங்கியிருக்கீங்க கஷ்டப்பட்டு, ஹலாலாக்கல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வதசவ்வதா நீங்கள் அதிலே உட்கார்ந்து கொள்வீர்கள், படுக்கின்ற பொழுது தலையணையாகவும் பாவித்துக் கொள்ளலாமே, அதற்காக தான் வாங்கினேன் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் சரி என்று சொல்லவில்லை, சொன்னார்கள் இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி ஸுவர், நிச்சயமாக இந்த தலையணையில இருக்கக்கூடிய இந்த உருவங்களை அமைத்தவர்கள் இருக்கின்றார்களே, இந்த உருவங்களை வரைந்தவர்கள் இருக்கின்றார்களே, யுஅஸ்ஸபூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இவர்கள் நிந்திக்கப்படுவார்கள், இவர்கள் நிம்மதி இழக்கப்படுவார்கள், மிக கடுமையான வேதனையாக வேதனை செய்யப்படுவார்கள். யுகாலுலஹும் அவர்கள் கூறப்படும், அஹ்யூ மா கலகதும், நீங்கள் படைத்தவற்றிற்கு உயிர் கொடுங்கள், நீங்கள் படைத்தவற்றிற்கு உயிர் கொடுங்கள். இது என்ன? இது ஒரு தலையணையிலே உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு உருவம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் படைத்தவற்றிற்கு உயிர் கொடுங்கள். அவர் ஒரு உருவத்தை ஒரு பொம்மையை உருவாக்கவில்லை, அவர் ஒரு ரோபோவை தயாரிக்கவில்லை, அவர் ஒரு சிலையை உருவாக்கவில்லை, வரைந்தது. எதனால் வரைந்தார், எதன் மூலமாக வரைந்தார்? ஒன்று பென்சிலினால் மறைந்திருப்பார், நிலக்கரி. நிலக்கரி என்றால் என்ன? நிலக்கரியிலிருந்து எப்படி வரைவது? நிலக்கரியிலிருந்து வரைகின்ற பொழுது அதிலே இருக்கக்கூடிய துகள்கள், அதிலே இருக்கக்கூடிய டஸ்டுகள் அந்த உருவம் என்ற அந்த அமைப்பை தோற்றுவிக்கும். இப்படியாக வரையப்பட்டிருக்கக்கூடும். அல்லது அது ஒரு துணி என்ற படியினால் அந்த துணியிலே ஒரு பெயிண்டை அச்சாக ஊற்றி அது வரையப்பட்டிருக்கக்கூடும். அல்லது அந்த காலத்திலே அந்த தொழில்நுட்பம் இருந்தது தெரியாது, பல கலரான நூல்களை கொண்டுதான் இந்த துணிகள் நெய்யப்படுகின்றது. இந்த துணிகள் நெய்யப்படுகின்ற பொழுது அந்த உருவத்தை உருவாக்க முடியும், அந்த நூலின் மூலமாக உருவாக்க முடியும். ஏதோ ஒரு விதத்திலே உருவம் என்ற உயிருள்ள பிராணி என்ற உயிருள்ள வஸ்து என்ற அந்த படம் உருவாகிவிட்டால் அவர் தான் மறுமையிலே தண்டிக்கப்படக்கூடியவர். சொன்னார்கள், அவர்களுக்கு கூறப்படும், உயிர் கொடுங்கள். உயிர் கொடுக்க மாட்டார்கள். எனவே இந்த வேதனை அவர்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து சொன்னார்கள், அது மட்டுமல்ல, நிச்சயமாக மலக்குமார்கள் இந்த உருவங்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலே நுழைய மாட்டார்கள், மலக்குமார்களும் வரமாட்டார்கள். அதே போன்று வேறு ஹதீஸிலே வருகின்றது, இந்த உருவங்களை வரைபவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், சாபம் உண்டாகும் என்று சொன்னார்கள். எனவே இவ்வளவு ஒரு பாரதூரமான குற்றம் எங்களிலே எப்படி வருகின்றது என்பதை அடுத்த ஹுத்பாவிலே பார்ப்போம். அகூலு கவுலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லி வலக்கும் இன்னஹு லகஃபூர். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله، اما بعد. அதே போன்று இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்களினால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது 2225 அந்த தொடரிலே அல்லாமல் சற்று தள்ளி இந்த ஹதீஸ் வருகின்றது. عن سعيد بن ابي الحسن ابو الحسن سعيد بن ابو الحسن அறிவிக்கின்றார்கள், كنت عند ابن عباس ابن عباس இடத்தில் நான் இருந்தேன். اذا اتى رجل அப்பொழுது ஒரு மனிதர் வந்தார். فقال يا عباس கேட்டார், ابن عباس இன்னி இன்சானுன் நான் ஒரு மனிதன், நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். انما معيشتي மின் சனாதி யதி என்னுடைய வாழ்க்கை செல்வது என்னுடைய இந்த கைத்தொழிலில் தான், நான் இந்த சில கைத்தொழிலில் எனது இந்த கைத்தொழில் மூலமாகத்தான் எனது வாழ்க்கை எனது வாழ்வாதாரம் தங்கியிருக்கிறது. நான் இந்த உருவங்களை நான் செய்கின்றேன், நான் இந்த உருவங்களை செய்து அதன் மூலமாகத்தான் எனது குடும்பத்தை எனது காலத்தை நான் கழித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களிடத்திலே அந்த மனிதர் ஒரு கேள்வி கேட்கின்றார், இது கூடுமா? ஃபகால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா உஹாதிஸுக இல்லா மா சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உனக்கு அறிவிப்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டதை மட்டும்தான், அவர்கள் சொல்லாத ஒன்றை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். சமயத்துகு நான் செவிமடுத்தேன். அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மண் சௌவர சூரத்தன், யார் ஒரு உருவத்தை அமைக்கின்றாரோ பைன் அல்லாஹ் முஅஸ்ஸிபுஹு, நிச்சயமாக அல்லாஹ் அவனை தண்டித்துக் கொண்டிருப்பான். ஹத்தா யம்ஃபுஃப ஃபீஹர் ரூஹ், அதிலே அவன் உயிரை ஊதும் வரைக்கும். வலைஸ பீ நாஃபின் ஃபீஹா அபதா, அவன் என்றென்றுமே அதிலே உயிரை ஊதவே மாட்டான். அவன் உயிர் கொடுக்கும் வரை அல்லாஹ் தஆலா தண்டிக்க ஆரம்பிப்பான், அவனுக்கு தண்டிக்கும்படி அல்லாஹ் கூறுவான், அவன் கடைசி வரைக்கும் அதற்கு உயிர் கொடுக்கவே மாட்டான் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதோடு அந்த மனிதருடைய முகம் அப்படியே செத்து வாடி வதங்கிவிட்டது. செய்ய வழியில்லை, அவருடைய வாழ்க்கை அதிலே தான் சென்றாலும் உண்மையான வாழ்க்கை மரணத்தின் பின்பு இருக்கிறது. எனவே அந்த மனிதர் அதிலே இருந்து திருந்துகின்றார். அந்த மனிதர் பாவம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை சொல்லாமல் விடவில்லை. எனவே இவ்வளவு ஒரு கடுமையான தண்டனைக்குரிய இந்த உருவம் இன்று நவீன கருவிகளான கேமராக்கள் போன்கள் என்று எங்களுடைய கைகளில் நழுவுகின்றது. இன்று சில தங்களை அறிவாளிகள் என்று கூறக்கூடிய இந்த அறியாமையிலே பிரிவுகளிலே வாழக்கூடிய முஃப்தீன்கள், இந்த உலமாக்கள் சிலர் அல்ல, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரே கூட்டமாகிய இந்த இஸ்லாமிய கூட்டத்தை தவிர, சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் சுவனம் செல்லக்கூடிய கூட்டம் ஒரே கூட்டம் இந்த கூட்டம் தான், கடுகளவும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. மனிதர்கள் என்ற ரீதியில தவறுகள் இருக்கலாம், நாங்கள் மின்பரிலே இருந்து சுட்டி காட்டி தவறுகளை திருத்துவோம், திருந்தவில்லை என்றால் அவர் நரகம் செல்வார், ஆனால் அதற்காக அந்த தனி நபருடைய பிழையின் காரணமாக இந்த இஸ்லாமிய கொள்கை ஒருபோதும் பிழையாக மாட்டாது. இஸ்லாமிய கொள்கையினுடைய தீர்ப்பு உருவம் அமைப்பது அது ஹராம். அது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், பென்சிலினால், பேனையினால், பெயிண்டினால் அல்லது நூல்களினால், இன்று உள்ள நவீன கருவிகளினால். இந்த நவீன கருவிகளிலே உருவம் எப்படி உருவாக்கப்படுகின்றது படித்தவர்களிடத்தில் சென்று கேட்டு பாருங்கள். நவீன கருவிகளுக்கு ரெண்டே ரெண்டு மட்டும்தான் தெரியும், அதற்கு பைனரி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். ஒன்று ஜீரோ, இன்னொன்று ஒன், பூஜ்ஜியம் ஒன். அதாவது இந்த கரண்ட், கரண்ட் என்பது என்ன, ஃபேன் சுத்துகின்றது, மைக்கில பேசுகின்றோம், எத்தனையோ வேலைகளை நாங்கள் இந்த கரண்டின் மூலமாக செய்கின்றோம். இந்த கரண்ட்டுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா, பாசிட்டிவ் நெகட்டிவ், பிளஸ் மைனஸ், நேர் எதிர், இது மட்டும்தான் இந்த கரண்ட்டுக்கு தெரியும். எனவே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ ஒன் இதன் மூலமாகத்தான் இந்த உருவங்கள் கரண்டிலே உருவாக்கப்படுகின்றது. இது எப்படி இது ஹலால் ஆகும், அப்படி என்றால் வரைவதும் ஹலால் தானே, வரைவதிலே சிறு சிறு துகள்கள், நிலக்கரி என்ற ஒன்று, கரண்டில இரண்டு, பெயிண்ட் என்றால் ஒன்று, கரண்டில இரண்டின் மூலமாக இங்கு உருவம் உருவாக்கப்படுகின்றது. பென்சிலினை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் நிலக்கரி என்ற ஒன்ற அந்த பென்சிலின் மூலமாக உருவாக்குகின்றோம், பேனையினால் உருவாக்குகின்றோம், அது ஒரு பொருள். எனவே இரண்டிற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. தெளிவாகவே இஸ்லாமும் மார்க்கமும் விஞ்ஞானமும் தெளிவாகவே எங்களுக்கு இதனை கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய இலகுக்காக அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு தடையை ஹலாலாக்க முடியாது. இன்று போன் இல்லாமல் இருக்க முடியுமா, முடியாது தான், அதற்காக உருவங்களை தான் எடுக்கணும். எனவே அதனை போட்டோவாக எடுத்தாலும் சரி, எந்த அமைப்பிலே நாங்கள் உருவாக்கினாலும் சரி, யாராலும் அது உருவம் இல்லை என்பதை ஒருபோதும் நிரூபிக்க முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பாவத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே பாவம் என்பது எந்த வடிவத்திலும் வரலாம். இந்த சர்வசாதாரணமாக எங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் தஆலா என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த பாவத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இந்த ஒரு சாதாரணமான ஒன்றை கொண்டு இவ்வளவு எல்லாம் தியாகம் செய்து, ஐந்து வேளை தொழுது, தாடியை வைத்து, பெண்கள் பர்தாக்களை போட்டு, பல தியாகங்களை செய்து, இந்த ஒரு சிறிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா தண்டிக்கின்றான் என்றால் அல்லாஹ் இரக்கமில்லாதவனா? அல்லாஹ்வை விட இரக்கமான மனிதன் யார்? ஒரு பெற்ற தாய் தன் குழந்தை மீது அன்பு வைத்திருப்பதை விட பல நூறு மடங்கு அன்பு வைத்திருப்பவன் அல்லாஹ். அப்படி என்றால் ஏன் இந்த தடை? அல்லாஹ்வை மிக அறிந்தவன், தடை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே உருவம் என்பது எந்த விதத்தில் உருவாக்கப்பட்டாலும் சரி, இவனுடைய கதை ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த அறிவியினர்கள் அரபியிலே சொன்னால் ஜாஹிலியத்தில் உள்ளவர்கள், தங்களை முஃப்தியாக கூறக்கூடியவர்கள். அந்த காலத்தில் துப்பாக்கி இருக்கவில்லை, வாளினால் வெட்டினால் தான் கொலை, அல்லது கழுத்தை நெரித்து கொண்டால் தான் கொலை, அல்லது கழுத்தை ஒரு துணியினால் இறுக்கி அல்லது கையினால் நெருக்கி கொண்டால் கொலை, அல்லது வாளினால் வெட்டினால் தான் கொலை, துப்பாக்கியினால் சுட்டால் கொலை அல்ல என்று இவர்கள் சொல்ல முடியுமா? ஏன், அந்த காலத்தில் துப்பாக்கி இருக்கவில்லையே, இவன் கொல்லவில்லையே, அடுத்தது இவன் துப்பாக்கியால் அடிக்கவில்லையே, இவன் எங்கேயோ இருந்து அதனை இயக்குகின்றான். இன்று நவீன இந்த மனிதனை கொல்லக்கூடிய கருவிகள் எந்த அளவுக்கு வந்திருக்கின்றது என்றால், ஒரு உள்ளங்கையினுடைய அளவிலே ஒரு பூச்சி வடிவத்திலே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆள் இல்லாத விமானங்களிலே அதனை அனுப்புகின்றார்கள். அது போய் அந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே கொட்டப்படுகின்றது. அந்த பூச்சிகளுக்கு ஒன்று மட்டும் தெரியும், மனிதனுடைய மூளை எங்கு இருக்கிறது என்ற அந்த சென்சேஷன், அந்த உணர்வு, அந்த நுண்ணறிவு அந்த துப்பாக்கி இயந்திரத்துக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கிக்கு மனிதன் மூளையில் இருக்கக்கூடிய அந்த என்சைம், அந்த நுணர்வு, அந்த அந்த உணர்வு, அந்த மனிதனுடைய மூளை எங்கு இருக்கிறது என்ற அந்த அறிவு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இலக்கணவியல் துப்பாக்கி என்ன செய்கின்றது என்றால், அவனை நோக்கி தேடி பறக்கின்றது. அவனை கண்டவுடன் அவனை குறிவைத்து நெத்திலே வைத்து அவனை கொலை செய்கின்றது. எனவே இந்த நவீன அறிவாளிகள், இந்த விஞ்ஞானிகள் இது கொலையல்ல என்று கூற வேண்டும். ஏனென்றால் யார் கொண்டது? கொண்ட மனிதன் யார்? கொலையாளி யார்? கொலை செய்தவன் யார்? கொல்லப்பட்டிருக்கின்றான். சொல்வார்களா கத்தியால் கொண்டால் தான் கொலை? சொல்வார்களா? இல்லை. எனவே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மரணம் எந்த நேரமும் எங்களை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த மரணத்திலே இருந்து நாங்கள் யாரும் தப்ப முடியாது. மறந்து விடாதீர்கள், மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். எப்பொழுது நாங்கள் மரணத்தின் படியிலே காலை வைக்கின்றோமோ அப்பொழுது தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது. எனவே உண்மையான வாழ்க்கைக்காக வேண்டி போலியான அற்ப காலத்தை நாங்கள் வீணாக்கி எங்களுடைய உண்மையான வாழ்க்கையை பாழாக்கிவிடாது. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் இன்னஹு அல்கஃபூர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத்.
நாம் உருவம், போட்டோ, இமேஜ் இவைகள் பற்றிய சிறிய ஒரு விளக்கத்தை பார்த்தோம். எனவே இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கின்றபடியினால் இன்னொரு சில விடயங்களை கூறிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அறியாமையிலே இருக்கக்கூடிய மக்கள் பாவம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு நேர்வழி காட்டியதை போன்று எமது உறவுகளுக்கும் எமது குடும்பத்தார்களுக்கும் எமது பெற்றோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட வேண்டும். பாருங்கள், அவர்கள் அறிவினத்திலே எந்த அளவு உச்சத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்று. தங்களுடைய பிள்ளைகளை பர்தா அமைப்பு தான் இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் தலையையாவது போர்த்தி நல்ல முக்காடுகளை போட்டு வீட்டிலே பக்குவமாக குமர்களை வளர்ப்பார்கள். திருமணம் என்ற ஒன்று வந்ததோடு அவர்கள் எப்படி மலர்த்தார்களோ, எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். அரைக்குறையாக இருக்கும் அவர்களுடைய திருமண ஆடை கவர்ச்சியாக அசிங்கமாக இருக்கும், அதனை அப்படி ஸ்டேஜிலே வைப்பார்கள். ஆனால் இன்று சில இடங்களிலே அந்த ஸ்டேஜிலே வைப்பதில்லை. சற்று இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் சற்று வேகமாக சென்றபடியினால் பெண்களுக்கு மட்டும் காட்டலாம் என்று வைப்பார்கள். ஆனால் அங்கு வீடியோ எடுப்பவர் யார்? வீடியோ நடக்கும் படங்களிலே சினிமாக்களிலே எப்படி அந்த காதலர்களுடைய காட்சிகள் இருக்குமோ அப்படியெல்லாம் வீடியோக்கள் இருக்கிறது. நான் பார்த்திருக்கின்றேன் ஜாகிரியத்தில். இன்றும் எமது குடும்பத்தினர் எனது உறவுகள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்தியாவிலே சகஜம். சினிமாவிலே எப்படி அந்த காட்சிகள் வீடியோ செய்யப்படுமோ, கணவன் மனைவி தானே, ஹராமான திருமணம் இல்லை தானே, ஹலால் தானே, எனவே பப்ளிக் ஒவ்வொரு விதமான அமைப்பிலே காட்சிகளை வீடியோ எடுப்பார்கள். என்ன நோக்கம்? அதே போன்று போட்டோவும் எடுப்பார்கள். போட்டோ எடுத்து முந்தி போட்டோ எடுப்பதாக இருந்தால் ஒவ்வொரு தனித்தனி போட்டோவாக எடுத்து எல்பத்திலே போட்டு வைத்திருப்பார்கள். இப்ப அல்லது அப்படி அல்ல, ஒரு போட்டோ என்பது ஒரு பெரிய பெட்டியாக இருக்கும். நான் எடுத்த சூட்கேஸ் பெட்டி போல எங்க குடும்பத்தில் ஒரு ஆல்பம் என்ன அவ்வளவு பெரிய போட்டோ. அப்ப அதுல வந்து ஒவ்வொரு காட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு விதமாக இருக்கும் தோழிகள்ட. அப்புறம் குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ஏன்னா இந்த போட்டோ எடுக்கிறவங்க யாரு, அப்ப இவங்களோட மார்க்க பேணுதல் எல்லாம் எங்க போச்சு? சரி, இவன் ஆண்களுக்கு காட்டல மறைச்சு வைக்கிறாங்க. அந்த எல்பத்தை பாக்குறது யாரு? அப்ப இவங்க பெருசாகிற நேரம் இவங்க வெக்கம் வரக்கூடாதா? இவங்களோட பிள்ளைகள் இவங்களோட கல்யாண போட்டோங்களை பார்க்கிற நேரம் இவங்களுக்கு வெக்கம் வராதா? சின்ன இல்ல, இது அறியாமையில உச்சம். இந்த போட்டோவில் எடுக்கிறதால என்ன லாபம்? புள்ள பறந்தோடனே ஒரு போட்டோ, பிள்ளைக்கு ஹத்தனா செய்ய போக்கல ஒரு போட்டோ, வயசுக்கு வந்தோடனே போட்டோ, கல்யாணத்துக்கு போட்டோ, மவுத்துக்கு மட்டும் போட்டோ அடிக்கிறே இல்ல, அது கூடாது. ஏன்னா மத்தவங்க அடிக்கிறாங்க தானே, மையத்தை மட்டும் போட்டோ அடிக்க மாட்டாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் மையத்தை போட்டோ அடிச்சு எல்லாம் செவர் செவரா விட்டுறாங்க தானே, அதனால அது கூடாது மத்தவங்க செய்யறதால. அது அதை தவிர அந்த மரண போட்டோவை தவிர அதுவும் எடுக்கிறாங்களோ தெரியாது அல்லாவாலும், அவ்வளவு போட்டோ என்ன லாபம் இருக்கு? இப்ப என்ன தெரியுமா, மையத்தை போட்டோவும் எடுக்கிறாங்களா? இப்ப என்ன தெரியுமா நவீனம், நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதான் சொல்ல வந்த நான். இப்ப இந்த போட்டோ எடுக்கிறதும் இப்ப எங்கட நாட்டுல இந்த வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய நாடுகள்ல கலாச்சாரத்தில் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கொஞ்சம் காலம் போக்கல இனி போட்டோ இருக்காது. ஒவ்வொரு வீட்லயும் ஆல்பம் இருக்காது, அதுக்கு பதிலா ஒரு குட்டி குட்டி ரூம் இருக்கும், சின்ன ரூம் ஒன்று இருக்கும், அதுல எங்கட பிக்சர்ஸ் இருக்கும், ஸ்டாச்சு சிலைகள். இன்றைக்கு கொரியால இது மிகவும் வேகமாக பரவி கொண்டு வருது. கொரியால ஸ்டூடியோ எப்படின்னு சொன்னால், அங்க வந்து போட்டோ பேப்பர்ல எடுக்கிற மாதிரி அங்க ஸ்டூடியோல அப்படி சிலையே எடுத்து தராங்க. நான் எந்த அமைப்பில் இருக்கிறேனோ, எந்த அமைப்பில் உறுப்புகள் அங்கங்கள் எப்படி என்னுடைய அசைவுகள் எல்லாம் இருக்கிறதோ அப்படியே ஒரு சிலை, என்ன கலர் அதே மாதிரி. 1990 ஆண்டு நான் இத்தனை மணிக்கு எந்த நிலையில இருந்தேன்ன்றத இன்னைக்கு எனக்கு பார்த்துக் கொள்ளும் 20 வருஷத்துக்கு பிறகு. இது ஒரு அறியாமையில உச்சம். எனவே தான் இந்த அறியாமை வானாம என்று தான் எல்லாம் ஹராமாக்கிறான். இதுல எந்த பிரயோஜனமும் இல்ல முஸ்லீம்களுக்கு. பின்ன கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு நான் நினைக்கிற ஒரு 20-30 வருஷம் சரி போகுமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க. நான் சொல்ற செய்தி பேப்பர்ல இருக்கு, எனக்கு தெரிக்குது பேப்பர் பீஸ் இருக்குது. கொரியால இந்த போட்டோ சிஸ்டம் தான் இப்ப உருவாகி கொண்டு வருது. இப்ப இந்த உலமாக்கள் முஃப்திகள் அதனை ஹராம் என்று சொல்லக்கூடுமா, சொல்ல முடியுமா? அவர்களால் இப்பொழுது கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு வரைக்கும். அதுவும் மக்கள் மத்தியிலே பிரபலியமான பிறகு அதனை ஹராம் என்று சொல்ல முடியாது அவர்கள். அதுவும் கூடும் என்று தான் ஃபத்வா கொடுப்பார்கள். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அது கூடாது என்று சொல்லுகின்றால், சிலைகள் செய்வதுதான் கூடாது, உருவம் கீறலாம், போட்டோ எடுக்கலாம், வீடியோ பண்ணலாம், சிலை செய்வதுதான் கூடாது. என சிலையும் மக்கள் மத்தியில பிரபலியமான பிறகு ஒவ்வொருக்கும் வீட்டுக்கு வீடு சிலைகளுக்குரிய ஒரு ரூம் வந்த பிறகு அதுவும் அவர்களிடத்திலே ஹலால் தான். எனவே முஸ்லிம்கள் இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மிக கடுமையான தண்டனை அல்லாஹ் தஆலா தண்டித்துக் கொண்டே இருப்பான் அவர்கள் எடுத்த அந்த போட்டோகளுக்கு. போட்டோ என்றால் இங்கிலீஷ்ல சூரா தஸ்வீர் என்றால் அரபுல, தமிழ்ல படம் உருவம். ஒரு மொழி மாற்றம் தான், எல்லாம் ஒன்று தான். எனவே ஒட்டுமொத்தமாக சிலைகளுக்கும் சீலையில வரையக்கூடியவற்றிற்கும் எல்லாவற்றிற்குமே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடை விதித்து விட்டார்கள். எனவே நாங்கள் அதிலிருந்து தவிர்ந்து எங்களிலே பிழைகள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று தௌபா செய்து, அப்படியானவைகள் இருந்தால் உடனடியாக நாங்கள் அவற்றை அழித்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் உருவங்கள் உள்ள வீடுகளிலே, எனவே உருவங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் மாற்றிவிட வேண்டும், உருவத்தினுடைய தலையை இல்லாமல் ஆக்கி ஏதோ ஒரு அமைப்பிலே அதனை செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டும் இப்படியான தவறுகளிலே செல்லாமல் அல்லாஹ் தலங்களை பாதுகாக்க வேண்டும். அக்கோலு கௌலி ஹாஜா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் இன்னஹு வஃபூர் ரஹீம்.